இந்த சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஃபிக்ஹ் மார்க்க விளக்கம் எப்படி இருந்தது, அவர் மார்க்கத்தை தீர்ப்பு கொடுக்கிறதுல எப்படி நடந்து கொண்டார் என்பதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் நேரத்துடைய சாயித் இப்னு முஸய்யப் பத்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொன்னேன். அடுத்ததாக இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஹுவா வல்லாஹி அஹதுல் முஃப்தி, அல்லாஹ் மீதானியாக இந்த சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்க தகுதியானவர்கள் ஒருவர் என்று சொல்லி மார்க்க விளக்கத்திலே சிறந்து விளங்கிய சஹாபாக்களிடையே மிக இளமையானவரும் முதஷத்திதுன் ஃபி சுன்னா, அதாவது சுன்னாவை பின்பற்றுவதிலே மிக கடுமையாக நடந்தவரும் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி சான்று பகர்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம இன்னும் அவரை பத்திய சிறப்பை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, குதாமத் இப்னு மூசா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி சிறப்புக்குரியவராக இருந்தார்னு சொன்னா, இவர் வந்து தீர்ப்பு சொல்லுகின்ற போது நபி தோழர்கள் வெக்கப்பட்டார்கள். சாயித் இப்னு முஸய்யப் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்டு வருவாங்க தானே மக்கள், அப்ப இவர் தீர்ப்பு சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் வெக்கப்படுகின்ற அளவுக்கு இவர்கிட்ட சிறந்த மதிநுட்பம் மார்க்க விளக்கம் காணப்பட்டது என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம இன்னும் அவருடைய செய்திகளை பார்க்கிறதாக இருந்தா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உம்மைய ஆட்சியிலே வந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லி புகழப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், இரண்டாம் உமர் சொல்லுவாங்க இஸ்லாமிய நகரியத்தில், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இவரை பத்தி, சிறப்புக்குரியவர் தான். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு மார்க்க தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் இந்த சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்காம சொல்ல மாட்டார் என்கின்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக அமீர் முஃமினாக காணப்பட்டாலும், தான் ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவர் என்ற ஒரு அகம்பாவத்தோடு நடக்காமல் அந்த காலத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரான சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட இந்த தீர்ப்புகளை எல்லாம் கேட்டு இதெல்லாம் சரியான்றதை விசாரிச்சு தான் அவர் தீர்ப்பு சொல்லுவாரு என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றுடைய சிறப்பை பத்தி மெருகூட்டுகின்ற அமைப்பிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவருடைய மார்க்க தீர்ப்பு எப்படி காணப்பட்டது, அவருடைய மார்க்க விளக்கம் எப்படி இருந்தது என்பதற்கான சில செய்திகளாம். இது அல்லாம நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இவர்கிட்ட காணப்பட்ட நமக்கு தேவையான சப்ஜெக்ட் இங்கதான் வரப்போகுது. நம்ம எல்லோருமே சிலவேளை நீங்க நினைக்கலாம், சாயித் இப்னு முஸய்யப்பை பத்தி நம்ம இவ்வளவு படிச்சு எங்கட நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம் தானே, நியாயம் தான் அந்த கேள்வியில. அதுக்கு விட நம்ம இப்ப அதுக்கான சரியான தருணத்துல நம்ம இப்பதான் வந்திருக்கிறோம். இவரிடம் காணப்பட்ட பேணிதலும் இறையச்சமும் அல்லாஹு தாலாவை வணங்குவதிலே இவர் காட்டிய ஆர்வமும் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னால், சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே சொல்றாங்க, நாற்பது வருடமாக ஜமாஅத்து தொழுகையோட தான் நான் தொழுதிருக்கிறேன். அப்படி ஜமாஅத்து தொழுகையை அந்த ஜமாஅத்து மிஸ் ஆன எந்த ஒரு தொழுகையும் நான் தொழவில்லை. எனக்கு எந்த ஒரு தொழுகையும் ஜமாஅத்து இல்லாம ஜமாஅத் எந்த ஒரு ஜமாஅத்து தொழுகையும் நாற்பது வருடமாக எனக்கு தப்பி போகல, நான் மிஸ் பண்ணல என்று சொல்லி அவரே என்ன செய்யறாரு, அவருடைய அந்த காணப்பட்ட அவரிடம் ஜமாத் தொழுகையை தான் எப்படி பேணினார் என்பதை பத்தி சொல்லுகின்ற விதத்தில சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றத பாக்கிறோம். அதே போல அவரு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, மா அஸ்னல் முஅத்தின் முன்து ஸலாதீன சனா இல்லா வ அன ஃபில் மஸ்ஜித், முப்பது வருடங்களாக முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது நான் பள்ளியில தான் இருப்பேன். அப்ப அவர் சொல்றாரு தனது முப்பது வருட வாழ்க்கையில முஅத்தின் அதான் சொல்லுகின்ற, எனவே தொழுகு அதான் சொன்னதுக்கு பின்னாடி அவர் பள்ளிக்கு போகல, அதான் சொல்லுகின்ற சமயத்தில் அவர் பள்ளியில தான் இருப்பார். அப்போ எனவே ஒரு உண்மையிலே பின்னால நம்ம ஒரு முடிவுரையாக சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் தர்பியான்ற அடிப்படையில. அப்ப இது அவரிடம் காணப்பட்ட ஜமாஅத்து தொழுகை அவர் பேன்றதுல எவ்வளவு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார், இதான் நமக்கு தேவை. இந்த மாதிரியான அறிஞர்களுடைய வரலாறுகளை நம்ம சிறப்பிச்சு சொல்றதுக்கான காரணம், இந்த அறிஞர்கள் வரலாற்றில் சிறப்பிக்கப்படுவதற்கான காரணமும் இதுதான். அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த அறிவு, அந்த அறிவுக்கான சான்றாக அவர்கள் எந்த அறிவை படித்தாங்களோ அதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல அவர் சொல்றாரு, நான் நாற்பது ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறேன். அதே போல இவர்கிட்ட காணப்பட்ட இன்னும் சில சிறப்புகளில் ஒன்றுதான், இவருக்கு பைத்துல் மால்ல கிட்டத்தட்ட 30,000 திர்ஹம்கள் பணம் இருந்திருக்கு. பைத்துல் மால்ல இவருக்கு கிடைச்ச அன்பளிப்பாக 30,000 திர்ஹம் பணம் பைத்துல் மால்ல வைப்புக்கு இருந்திருக்கு. அப்ப இவரை கொடுப்பதற்கு அவன் என்ன, அந்த அவருக்குரிய ஹக்கையாது, அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட வேண்டியது. இவருக்கு வழங்குறதுக்காக வேண்டி அவர் அழைக்கப்படுறார். ஆனா இவர் என்ன செய்யல, இமாம் சாயிதுல் முசை இப்ராஹிம் அவர்கள் அந்த 30,000 திர்ஹம் பணத்தையும் எடுப்பதற்கு போகல. அவர் சொல்றாரு, லா ஹாஜத லி ஃபீஹா ஹத்தா யஹ்கும் அல்லாஹு பைனி வ பைன பனி மர்வான். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது இவர் ஆட்சி காலம் என்பது உமையாக்களுடைய ஆட்சி காலம், ஹுலஃபா ராசிதுங்களுடைய ஆட்சி காலம் அலி ரதியல்லாஹுடைய மரணத்தோடு முடியுது 30 வருஷம். அதுக்கு பின்னாடி முஆவியா ரதியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. இந்த முஆவியா ரதியல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து தான் உமைய ஆட்சி ஆரம்பமாகிறது. அப்ப இந்த உமைய ஆட்சி காலத்துடைய ஆரம்ப கட்டம் தான் இந்த செய்திகள், இந்த நம்ம பார்க்க போற இந்த செய்தியெல்லாம். இப்ப இதுல இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த பனி உமையாக்கும் எனக்கும் இடையில, ஏன்னா உமைய ஆட்சியாளர்கள் பலவந்தமாக இவர்கிட்ட பையத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய கொடுமைகளை செஞ்சாங்க. பின்னால் அந்த கொடுமைகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப இதனால் அந்த அந்த வெறுப்பினால இது இந்த பைத்துல் மால் நிதியம் என்ப அரசாங்கத்தால பரிமாளிக்கப்படக்கூடிய இந்த நிதியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பளிப்பு அவருக்கு உரியதாக இருந்தாலும், அவருக்கு எடுக்கிறதுக்கு ஆகுமா இருந்தாலும், இந்த ஆட்சியாளருக்கும் எனக்கும் இடையில அல்லாஹு தாலா சரியான ஒரு தீர்ப்பை சொல்லுகின்ற வரைக்கும் அந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பணத்தை எடுக்காமல் தான் தேவையுடையவராக இருந்தாலும் தனது பேணுதலாக இந்த அறிஞர் தன் வாழ்க்கையை கழிச்சார் என்ற செய்திகள் அவருடைய வரலாற்றில் பதியப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதே போல சகோதரர்களே, இவர்கிட்ட காணப்பட்ட இன்னொரு பேணுதலான ஒரு விஷயம்தான், நிறைய மார்க்க விஷயங்கள் கேட்கப்பட்ட நேரம் இவர் தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் இவர் குர்ஆன் சம்பந்தமான விளக்கங்கள் அவரிடம் கேட்கப்படுகின்ற சமயத்தில் பேணுதலின் காரணமாக தெரியாது என்று பல தடவைகள் சொன்ன செய்தி இவருடைய வரலாற்றில் பதியப்படுறதை பார்க்கிறோம். அது நிறைய நாங்க பார்க்கலாம். நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள், நிறைய அறிஞர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பத்தி ஒரு செய்தி நம்ம மக்கள் கேட்கின்ற சமயத்தில் அதுக்கு அந்த மார்க்க தீர்ப்பு சொல்வது என்பதும் மார்க்க விளக்கம் என்பதும் சகோதரர்களை என்னதான் படித்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அந்த சிறப்பை வழங்குவது கிடையாது. ஒரு ஒரு விஷயம் வருது, ஒரு மார்க்க விஷயத்துக்கான ஒரு விளக்கம் மக்கள்கிட்ட கோரப்படுதுன்னு சொன்னா எல்லோத்துக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா எல்லாராலையும் விளக்கம் சொல்லல. அல்லாஹு தாலா யாருக்கு நாடியிருக்கிறானோ, யாருக்கு அதுக்குரிய சக்தியை அதுக்குரிய சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களால் மாத்திரம்தான் என்ன செய்யலாம், அந்த தீர்ப்புகளை சொல்லலாம். ஆனா சாயித் இப்னு முஸய்யப் இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் அவருடைய வரலாற்றை பத்தி பார்க்கின்ற போது என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இவர் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம், அது சம்பந்தமான முழுமையான ஒரு அறிவு இல்லாத பட்சத்தில் அதை பற்றிய விளக்கங்கள் இஸ்திஃப்சார்கள் வினவப்படுகின்ற சமயத்திலே தான் விளக்கம் சொல்லாமல் பேணுதலின் அடிப்படையிலே அவர் அதுக்கு விளக்கம் சொல்லாமல் தவிர்ந்து கொண்டார் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே பதியப்படுகிறது. அப்ப இது அவருடைய அவரிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். ஜமாஅத் தொழுகை ஒரு அறிஞர் என்று இருந்து காணப்பட்டாலும் அவர் ஜமாஅத் தொழுகையை பேணுவதிலே எப்படி அதாவது முன்மாதிரியாக இருந்தார், ஏனைய விஷயங்கள்ல என்னென்ன முன்மாதிரிகளோடு நடந்து கொண்டார் என்பதற்கான இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்குது. அடுத்தது சகோதரர்களே, இவர் அவருடைய வாழ்நாளிலே சந்திச்ச சோதனையான கட்டங்கள், குறிப்பாக ஆட்சியாளர்கள் மத்தியில அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளும், அந்த சோதனையில தனது கருத்தில் அவர் காட்டிய உறுதியும், அதுக்கான சில பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாடி அவருடைய மகன் யசீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வராங்க. அவர்களை பத்தி தவறான செய்திகள் பலது இஸ்லாமிய வரலாற்றில் திட்டமிட்டு நுழைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் தான். பின்னால் அவருக்கு அவருடைய சில தவறுகளும் காணப்பட்டிருக்கின்றன. அது இன்ஷால்லா நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவரான தருணம் கிடைக்கின்ற போது அதை பற்றி பார்க்கலாம். இந்த சமயத்தில் அவர் இந்த யாது அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவில் அந்த ஹிஜாஸ் பிராந்தியத்தை தன் ஆளுகைக்கு உட்பட்ட நேரத்திலே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற நேரத்திலே அவருடைய வாலியாக மதீனாவிலே ஒருவரை நியமித்தார். இந்த வாலி என்ன செய்யறார்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு பலவந்தமாக அந்த அதாவது சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு நீங்க பலவந்தமாக பைஅத்தை செய்யணும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறார். ஆனா அவரு சாயிது முசை இப்ராஹிமுல்லா அவர்கள் அதுக்கு அந்த நிர்பந்தத்துக்கு அவரை அடிபணியல. இதன் காரணமாக இவர் அவர்கிட்ட இருந்து பையத்தை எடுப்பதற்காக வேண்டி, ஆட்சிக்கு கட்டுப்படுற அந்த பையத்து ஒப்பந்தத்தை எடுப்பதற்காக வேண்டி 60 முறை சவுக்கால அடிக்கிறார். ஒரு அறிஞர் பார்க்காம, அவர் ஏன் இந்த முடிவெடுத்தார் என்பதையெல்லாம் பார்க்காம, தான் வாலி என்ற அந்த பதவி, தன் பதவி அந்த அகம்பாவத்தின் காரணமாக இவர் கட்டுப்படவில்லை, எனவே நீங்க பயத்தை செய்யத்தான் வேண்டும் சொல்லி ஒரு அறிஞருக்கு சித்திரவதை செய்கின்ற அமைப்பிலே 60 முறை இந்த வாலி அடிக்கிறார். அப்ப இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வரு. தெரிய வந்த உடனே அவர் வாலி உடனே கட்டளையிடுறாரு, சாயித் இப்னு முசைபை விடுங்க, அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அவரை இப்படி தண்டிக்க வேணாம்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தனது வாலியை பணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது அவர் அனுபவிச்ச சோதனையில கடுமையான சோதனைகளில் ஒன்று.